नयन्तीं दासत्वं नलिनभवमुख्यान् असुलभप्रदानाद्दीनानाम् अमरतरुदौर्भाग्यजननीं जगज्जन्मक्षेमक्षयविधिषु कामाक्षि पदयोर्धुरीणाम् ईष्टेकः तव भणितुमाहो पुरुषिकाम्। இது பாதாரந்த சதகத்தில் 60வது ஸ்லோகம். இதோட அர்த்தம் என்ன? ஹே காமாட்சி, உன்னுடைய பாதங்கள் நளினபவ முக்கியான், நளினபவான தாமரையில் உதித்தவர் பிரம்மா, பிரம்மா முதலியன் அர்த்தம் நளினபவ முக்கியான் அப்படின்னு. பிரம்மா முதலிய தேவர்களை தாசத்துவம் நயந்தி தன்னுடைய தாசனாக ஆக்கிக்கொள்கிறது. அப்பேற்பட்ட மகிமை, எல்லாரும் வந்து நமஸ்காரம் பண்ணுறா, காமாட்சியுடைய சரணம் எல்லாரையும் தன்னுடைய தாசங்களாக ஆக்கிக்கொள்கிறது. அசுலபப்பிரதானா தீனானம், ஏழைகளுக்கு தீனர்களுக்கு அசுலபப்பிரதானம்னா ரொம்ப ப்ரெஷியஸான, சுலபமாக எல்லாருக்கும் கிடைக்காத, ஆச்சரியமான, நினச்சி கூட பார்க்க முடியாத வைபவங்களையும் செல்வத்தையும் கொடுக்கறதுனால அமரத்தரு தௌர்பாகிய ஜனனி. அமரத்தருங்கிற கற்பக விருட்சத்தை ஐயோ பாவம் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு விட்டுடுது அப்படின்னு. எல்லாரும் கற்பக விருட்சம் தரும்னு நினச்சிட்டு இருக்கா, ஆனால் காமாட்சி பாதம் தர மாதிரி தர முடியுமா அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துடுது. ஜகத் ஜன்ம க்ஷேம க்ஷய விதிஷு, இந்த உலகத்தின் ஜென்ம பிறப்பு க்ஷேமம் அப்படின்னா பார்த்துக்கிறது, க்ஷயம் அழிக்கிறது, இந்த காரியங்கள் விதிஷு இந்த காரியங்களை பண்ணுவதில் துரீணாம் முதன்மையாய் விளங்கும், பிரம்மா விஷ்ணு சிவன் பண்ணால் கூட அவளே சிருஷ்டி பண்ணி அவளுக்கு இந்த காரியத்தை கொடுத்ததே நீதானே அப்படிங்கிற மாதிரி. காமாட்சி பதயோகோ, இதில் காமாட்சி உன்னுடைய பாதங்களின் தவபணித்தும் ஆஹோ புருஷிகாம், ஆஹோ புருஷிகாம் அப்படின்னா அப்பேற்பட்ட பௌருஷம், அப்பேற்பட்ட மகிமை. சிருஷ்டி ஸ்திதி லயம் பண்ணுறதும் உன்னுடைய பாதங்கள் தான், பிரம்மாதி தேவர்கள் வணங்குவதும் உன்னுடைய பாதங்கள் தான், வந்து நமஸ்காரம் பண்ணுற ஏழைகளுக்கு நினைச்சதை காட்டிலும் கொடுக்கறதும் உன்னோட பாதம் தான். இப்பேற்பட்ட பாதங்களின் ஆஹோ புருஷ்காம், அப்பேற்பட்ட மகிமையை பணித்தும் வார்த்தைகளால் வர்ணிப்பதற்கு கஹ ஈஷ்டே, யாரால தான் முடியும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அது மாதிரி காமாட்சியுடைய சரணத்துடைய மகிமையை யாராலும் வர்ணித்து விட முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்த கவியே 100 ஸ்லோகங்களில் இந்த பாதாரந்த சதகத்தில் அவ்வளோ அழகாக வர்ணிக்கிறார். அந்த மாதிரி இந்த பாதம்னா எனக்கு அடியார்கள் சுவாமிகள் ஞாபகம் வந்துடும், மகான்களும் ஞாபகம் வந்துடும். மகான்கள் பூமியில் வந்து அவதாரம் பண்ணும்போது அவளுடைய மகிமை, அந்த தெய்வமே அங்கே வந்துடுறது. எல்லார்கிட்டேயுமே நாமத்தை சொன்னால் தெய்வீகம் வரும்லாம் இருந்தால் கூட கொஞ்சம் கூட வேறு எந்த விதமான ஆசாபாசங்களும் இல்லாமல் அந்த தெய்வத்தையே வழிபட்டு அந்த தெய்வீகத்தில் நிரம்பி இருக்கிறதுனால அந்த மகான்கள் அவளுடைய நடத்தை, அவளுடைய இந்த மாதிரி ஏழைகளுக்கு கொடுக்கறதும், எல்லாரும் வந்து அவளை நமஸ்காரம் பண்ணுறதும், உலகத்தை அவள் காப்பாற்றுறதும், இதெல்லாம் பார்க்க பார்க்க நமக்கு அந்த பக்தர்களுக்கு இது சாதாரண வஸ்துவே கிடையாது, நம்ம ஏதோ வாயால் பேசுகிறோமே அது மாதிரியா இது, பேசி முடியுமா பெரியவாளை பற்றி அப்படின்னு தோன்ற அந்த வியப்பு, இது ஒரு ஃபினாமினான், இது ஒரு சாதாரண ஈவெண்ட் கிடையாது அப்படின்னு அந்த மகான்களுடைய மகிமையை நினைக்கிறோம். அந்த ஃபீலிங்கை இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். ஆனால் அந்த மாதிரி மகான்களுக்கு சிஷ்யர்கள் ஏற்பட்டு அந்த சிஷ்யர்கள் சில இன்ஸ்பைர்ட் மூமெண்ட்ஸில் ரொம்ப அழகாக அந்த மகான்களை பற்றி சொல்கிறா, அது மூலமாக தான் உலகத்துக்கு தெரியறது. நேத்தி சுவாமியுடைய ஜெயந்தி வைபவம், சுவாமியுடைய அஷ்டோத்திரம் சுந்தர்குமார் பண்ணியிருக்கார், அதை எப்பவும் படிக்கிறது தான், ஆனால் நேத்தி படிக்கும்போது அவ்வளோ பேராந்தமாக இருந்தது. சுந்தர்குமார் 12 வருஷங்கள் சுவாமிகிட்ட நெருங்கி பழங்கி நிறைய கேட்டுருக்கார். அவர் பேங்க் வேலையை விட்டுட்டு தானே பிரியப்பட்டு இந்த ராமாயண பாகவதெல்லாம் கற்றுண்டு அதை பிரவச்சனம் பண்ண ஆரம்பித்தார். அவருடைய பிரவச்சனங்களில் நூற்றுக்கணக்கான ஸ்லோகங்களை கோட் பண்ணுவார். சாய் சமாஜத்தில் அவர் பிரவச்சனம் பண்ணும்போது சுவாமிகள் போய் கேட்டிருக்கார். பெரியவா சந்நிதியில் இவரை பார்த்தோன்னே சுந்தர்குமாருக்கு அவ்வளோ ஆச்சரியம், அவ்வளோ ஆனந்தம், தெரிஞ்சுட்டு வந்து இவர் நமஸ்காரம் பண்ணி இவர்கிட்ட நிறைய தெரிஞ்சு கேட்டுண்டார். சுவாமிகள் சொல்லி மூலப்பாராயணம் நிறைய பண்ணுறதுன்னு வச்சுட்டு இப்போவும் பண்ணிட்டுருக்கார். இப்போவும் ஆராதனை போது அங்கே வந்து ஒரு சப்தாகம் பண்ணி சமர்ப்பிச்சுட்டு அந்த ஆராதனை வைபவத்தில் வருஷந்தவராக வந்து கலந்துண்டு ரொம்ப ஆடிப்பாடி சந்தோஷப்படுவார். குருவை எப்படி கொண்டாடணுமோ நமக்கு காமிச்சு கொடுக்குறார். அவர் சுவாமிகள் சித்தியான போது இந்த அஷ்டோத்திரத்தை எழுதினார். இந்த அஷ்டோத்திரம் அவர் அந்த மூலப்பாராயணம் பண்ணது சுவாமிகள் சொல்லி அந்த ராமாயண பாகவதம் அந்த கிரந்தங்களில் கீதையில் இருக்கிற வார்த்தைகளே நிறைய இந்த அஷ்டோத்திரத்தில் வந்து விழுந்திருக்கு. அது சுவாமிகளுடைய அனுகிரகம் தான். சுவாமிகள் ராமாயணத்துலேயும் பகவதத்துலேயும் எதை ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுவாரோ, ரொம்ப எடுத்து சொல்வாரோ, அதெல்லாம் அவர் உணர்ந்திருக்கார். அதெல்லாம் அவர் நினச்சி பண்ணல, அது குருவாயூர்ப்பனுடைய அனுகிரகம், காமாட்சியுடைய அனுகிரகம். இதில் சில நாமாநேத்தி படிக்கும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. நல்ல என்னுடைய சில அனுபவங்களும் சொல்லி ஏன் இந்த நாம எனக்கு இவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கறதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். மூக்கானுகிரக காமாட்சி சத்பக்தாய நமோ நமஹா அப்படின்னு 74வது நாமாவளி. மூக்கனுக்கு அருளிய காமாட்சியினுடைய உத்தம பக்தரான கோவிந்த தாமோதர சுவாமிகளுக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம். முதல்ல நான் போனோடனே பெரிய சுவாமிகள் மூக்க பஞ்சசக்தி தான் எனக்கு 10 வருஷங்கள் தினமும் படித்தார், 500 ஆவர்த்தி படித்தார். அதை இந்த ஸ்லோகத்தில் மூக்கனுக்கு அருளிய காமாட்சியினுடைய உத்தம பக்தர் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அவர்கிட்டேருந்து கேட்டுண்டு நான் சில பேருக்கு சொல்லித்தரதுனால எனக்கு மூக்க பஞ்சசக்தியில் நித்தியம் பாராயணம் பண்ணுறதுனால ஒரு அந்த நாமாவளி ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ராமாயணாதி சத்கிரந்த பாட்டயித்ரே நமோ நமஹா, ராமாயணம் முதலிய கிரந்தங்களை கற்பிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி அது 10 வருஷம் அந்த மாதிரி அவர் மூக்க பஞ்சசக்தி படித்து நான் கேட்டேன், கேட்டு தெரிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் வால்மீகி ராமாயணம் கற்றுக் கொடுத்தார். நான் அவர்கிட்ட படித்து காமிச்சு அவர் சொன்ன அர்த்தங்களெல்லாம் ரத்னங்கள்னு சொன்னோம், ரத்னங்கள்லாம் கொட்டினர், அதெல்லாம் பொறுக்கி வச்சுட்டுருக்கேன். அதை வச்சுட்டு இப்போ பகிர்ந்துண்டு அது மூலமாக சில பேர் சந்தோஷப்படுறான். பதச்சேதாட்சர வியக்தி விசிஷ்டாய நமோ நமஹா, ராமாயணம் பாகவதம் மூக்க பஞ்சசக்தி நாராயணியம் எஸ்பெஷலி பதங்களை பிரித்து எழுத்துக்களை ஸ்பஷ்டமாக உச்சரிப்பதை தனிச்சிறப்பாக கொண்டவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு போட்டிருக்கார். இது வந்து நான் முதல்ல விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் கிளாஸ்லாம் எடுக்கும்போது என்ன இவ்வளோ பிரித்து பிரித்து யாராக படிப்பாளான்னு எல்லாருக்கும் வியப்பாக இருக்கும். ஆனால் சுவாமிகள் அப்படி தான் படிப்பார், அப்படி தான் படிக்கணும்னு சொல்லிக் கொடுப்பார். இப்போ இந்த நாராயணியம் அவருடைய ரெக்கார்டிங் வெளிவந்திருக்கிறதுனால அதை கேட்குறவாளுக்கு புரியுறது, அப்பா இவ்வளோ ஸ்பஷ்டமாக இந்த வயசுலேயும் பிரித்து பிரித்து அவ்வளோ அழகாக பொருள் புரியும்படி படிக்கிறாருன்னு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுறான். ஸ்ரீமன் நாராயணாப்தி நிர்மக்னாய நமோ நமஹா அப்படின்னு நாராயணியம் என்ற கடலில் மூழ்கினவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி மூக்க பஞ்சத்தி சாயங்காலம் படிப்பார், ராமாயணம் காத்தால படிப்பார், நாராயணியம் எப்பவும் படிப்பார், வரவாழ்க்கலாம் நாராயணம் படிப்பார். அதனால மற்றெல்லாம் அது இவ்வளோ 200 ஆவர்த்தி சப்தாகம் பண்ணியிருக்கார், 200 ஆவர்த்தி நவாகம் பண்ணியிருக்கார், 3000 ஆவர்த்தி சுந்தராயணம் பண்ணியிருக்காருன்னு ஒரு கணக்கு. சுவாமிகளானா இந்த கணக்குக்கெல்லாம் என்னப்பா அர்த்தம், யாராவது மகான் சாராத சுவாமி நான் 98 கோடி பண்ணேன் ராமர் தர்ஷனம் கொடுத்தான்னு சொல்கிறார். பகவானுடைய கருணை கிடச்சதுனால அவர் எனக்கு தர்ஷனம் கொடுத்தாருன்னு எல்லாருமே சொல்கிறா. அது மாதிரி கருணை ஏற்பட வரைக்கும் பஜனம் பண்ணணும் அப்படின்னு சொல்வார். ஆனால் பக்தர்களுக்கு இவ்வளோ அரிய தபஸ் பண்ணுறாரே அப்படிங்கிறதுனால அதெல்லாம் ஒரு இந்த நம்பர்லாம் ஒரு சந்தோஷம். ஆனால் நாராயணியம் அந்த மாதிரி ஒரு கணக்கே பண்ண முடியாது. அந்த நாராயணியம் என்ற கடல் மூழ்கினவர்கிறது தான் பொருத்தமான வார்த்தை, அவ்வளோ அழகான ஒரு நாமாவளி. அதே மாதிரி காக்குஸ்த சரித்தானந்த பரிதாய நமோ நமஹா அப்படின்னு நாராயணியங்கிற கடலில் மூழ்கினருங்கிற மாதிரி ராமனுடைய சரித்திரம் என்ற ராமாயண ஆனந்தத்தால் நிறைந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு நான் கூட சொல்லியிருக்கேன். அவர் சுவாமிகள் ராமாயணம் படிக்கிறத அந்த ஒரு ஸ்லோகத்தை கேட்டு இதில் இவ்வளோ ஆனந்தம் இருக்க முடியுமா அப்படின்னு நான் அந்த ராமாயணத்தை நானும் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அனுகிரகம் பண்ணார். சமே ஹரிஷ்ரேஷ்ட சலக்ஷ்மணம் பதிம் சயூத்தபம் க்ஷிப்ரமிகோபபாதயா சிராய ராமம் பிரதிசோக கர்ஷிதாம் குருஷ்வமாம் வானர முக்கிய ஹர்ஷிதாம் ந கிஞ்சிதாஹாஹிதம் அப்ரியம் வச்சா ந வேத்தி ராமஹா பருஷாணி பாஷிதும் கதன்னு ராமேஹி அபிராமவாதினி ப்ரவீஷி தோஷான் குணநித்ய சம்மதே அப்படின்னு. எனக்கு சங்கீதம் பிடிக்கும், நல்ல சங்கீதம் நிறைய கேட்டிருக்கேன், நிறைய போய் டி கே ஜெயராமன் கே வி நாராயண சுவாமிலாம் கேட்டிருக்கேன். சுவாமியோடைய ராமாயணத்தை கேட்ட பின்ன இதுதான் உலகத்திலேயே இனிமையான சங்கீதம் அப்படின்னு நினச்சிட்டு அதே கத்துண்டு நான் அதை படிச்சுட்டுருக்கேன். யஷ்பூஜனாலாபேட்சா வர்ஜிதாய நமோ நமஹா, புகழ் பெருமை லாபம் இவற்றில் ஆசை அற்றவருக்கு நமஸ்காரம். அதே மாதிரி திரஸ்கிருத சமர்த்தார்த்திய தனேச்சாய நமோ நமஹா, எல்லோரோலும் விரும்பப்படும் பணத்தின் மேல் ஆசையை அறவே ஒதுக்கியவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த 20 வருஷங்கள் நான் அவர்கிட்ட அத்தனையும் கற்றுருக்கேன். எனக்கு பணம் அமெரிக்காவில் போய் சம்பாதிச்சு வந்து கொடுக்குற மனசு இருந்தது, கையில் பணமும் இருந்தது. அப்போ அவர் சொன்னார், கணபதி எனக்கு பணம் வேண்டாம், எங்கள் அப்பா கொஞ்சம் பணம் கொடுப்பார். இன்ஃபேக்ட் நான் சம்பாதிச்செல்லாம் அப்பாட்ட கொடுத்துணும், அது அப்பாட்டேருந்து வாங்கிக்கணும்னு சொல்லியிருந்தேன். சுவாமிகள் ரொம்ப நாளைக்கு அது பண்ணியிருந்தேன், அப்பா பொருடா நீயே வச்சுக்கோன்னு சொல்கிற வரைக்கும். அந்த மாதிரி அப்பா கொடுக்கறது போகிறோம், நீ எனக்கு பணம் கொடுக்காது, நீ ராமாயணம் படிக்கணும் எனக்கு, அதுதான் வேணும்ட்டார். நானும் பார்த்தேன் அவர்கிட்ட ஒரு கூட, அதில் நாலு காவி துணி, ராமாயண புஸ்தகங்கள். இந்த இது அவருக்கு கொடுத்த ஆனந்தத்தை உலகத்தில் வேறு எதுவுமே அவருக்கு கொடுக்கல. அதனால் அவருக்கு நான் வெளியிலேருந்து ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்து சந்தோஷப்படுத்த முடியாது அப்படிங்கிற போது எனக்கு சம்பாதிக்கிறதுலே இன்ட்ரெஸ்ட்டே குறைஞ்சி போயிடுத்து. வர வர அமெரிக்காவிலேருந்து வரோட வந்துட்டேன், இங்கே வந்த பின்ன சம்பாதிச்சு அவரை திருப்தி பண்ண முடியாது. அவரோட திருப்தி இந்த பகவத் பஜனத்தினால் தான் அவரை பண்ண திருப்திப்படுத்த முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்து பார்த்து நான் தெரிஞ்சுட்டேன். அப்படி பணத்தில் அறவே பற்றற்றவர், உண்மையான துறவி அப்படின்னா நாம் பார்த்தது சுவாமிகள் தான். ஆகாஷில் சூரியன் வந்துட்டு போகிறான், தண்ணி மேலே போகிறது, மேகத்தில் போயிட்டு இன்னொரு இடத்துல போய் கொட்டுறது, அந்த மாதிரி அவர் மூலமாக ஏதோ பணம் வரும், வேற எங்கேயோ போய் கொட்டும். அதுக்கும் அவருக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் கிடையாது. அவர் பணத்தை தொடவே இல்லை கையால். அந்த பணம் யார்கிட்டேந்து வருது, அது எங்கே போகிறது அப்படிங்கிறது அவர் கவனிக்க மாட்டார். கொடுத்தவாளுக்கு அவளுக்கு திரவிய சுத்தி ஏற்படும், வாங்கின்ற வாளுக்கு அது அனுகிரகமாக முடியும். அது தவிர அவருக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் இருந்தார். கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தார். பஸ்மபூஷண ஜாஜ்வல்ய லலாட்டாய நமோ நமஹ அப்படின்னு விபூதியால் அலங்கரிக்கப்பட்டு ஒளிரும் நெற்றியை உடையவருக்கு நமஸ்காரம். எப்போ நெத்தியில் விபூதின்னு இருப்பார். எனக்கு பிரியமாக சுவாமியோட ஒரு பெரிய சித்திரத்தை என்கிட்ட மூக்கவஞ்சி படிக்கிறவா கொடுத்தா, அதில் நான் விபூதி இட்டோடனே ரொம்ப ஜொலிக்கிற மாதிரி இருந்தது. எல்லாரும் சொன்னால் ஆமாம் விபூதி இட்டோடனே அப்படி ஜொலிக்கிறது அப்படின்னு. அந்த மாதிரி எப்போவும் நெத்தியில் விபூதின்னு இருப்பார். மிருதுபூர்வ ஹிதாமோக ரம்யவாச்சே நமோ நமஹ. மிருதுவான, இது ராமாயணத்தில் ராமனை சொல்கிற வார்த்தை. ராமன் மிருதுவாக பேசுவான், பூர்வபாஷி அப்படின்னு சொல்லிட்டு இவன் சக்கரவர்த்தி திருமன், இவன்ட்டு எப்படி பேசுறதுன்னு எல்லாரும் பயப்படும்போது இவனே போய் பேசுவான், ஹிதமாக பேசுவான். அமோக வாச்சேன்னா பேசிகிட்டே இருந்தாலும் அதில் ஒரு வார்த்தை கூட வீண் வார்த்தையாக இருக்காது, அப்பேற்பட்ட வாக்கு. இது சுவாமிகளுக்கு அவ்வளோ பொருந்தும். அந்த இனிமையாக பேசுறது அப்படிங்கிறதுக்கு ஒன்று ஒன்று எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பெரிவா சித்தியான அன்றைக்கி நான் சார்கிட்ட இருந்தேன். சார்கிட்ட வந்து விஷயத்து சொன்னோடனே நான் காஞ்சிபுரம் போட்டுவான்னு கேட்டேன். வேண்டாம் நீ இங்கேயே ரெண்டர். அப்புறம் அதை சுவாமிகிட்ட சொன்னபோது நீ தாங்க மாட்டேன், பெரிவாளை பார்த்தா ரொம்ப உனக்கு துக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அப்படின்ற மீனிங்கில் நீ தாங்க மாட்டேன், அதனால தான் சார் இங்கேயே ரெண்டர், சார் மகாபெரிவா தானே அப்படின்னு சொன்னார். சாதாரணமாக என்ன சொல்வா, எனக்கு கால் சரியில்லை, அதனால் உனக்கு கால் சரியில்லை, அந்த கூட்டத்தில் போனால் கஷ்டப்பட்டுருப்பேன், அதனால் உன்னை சிவன் சார் தன்னுடைய இருக்க சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லுவாள். சுவாமிகள் வந்து எனக்கு ஏதோ பெரியவா பக்தி இருக்க மாதிரியும், அந்த பெரியவா பக்தினால் நான் அதை பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவேங்கிற மாதிரி அந்த இனிமையான வாக்கு நமக்கு பெரியவா பக்தி வர்றதுக்காக சொல்கிறது. அதே மாதிரி நான் மயிலாப்பூரில் ஒரு ஆற்றுக்கு இருந்தேன். அந்த ஆற்றுல சுவாமிகள் சன்னியாசம் வாங்கிட்ட பின்ன ரெண்டு வாட்டி வந்தார். எங்கள் அம்மா அப்பா பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்று அந்த ஹாலில் உட்கார வச்சு அவருக்கு பூஜை பண்ணி, பாத பூஜை பண்ணி, கற்பூர ஆர்த்தி பண்ணி, நான் முழுக்க திருப்புகழும் கந்தர் அலங்காரெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். திருவடியும் தண்டையும் சிலம்பும், சிலம்பூடு பொருவடிவேலும் கடம்பும் தடம்புயமாரிரண்டும் மறுவடிவான வதனங்களாரும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதிகொண்டவே அப்படின்லாம் பாடிட்டுருந்தேன். அந்த பாத தீர்த்தத்தை சாப்பிட்டேன். அவர் சுவாமிகள் சாப்பிட்டார், ரெண்டு வாட்டியும் சாப்பிட்டார். முதல் வாட்டி அவர் வந்துட்டு போனார், எனக்கு கல்யாணம் ஆச்சு, ருக்மிணி கல்யாணம் படித்தார். அடுத்த வாட்டி அவர் வந்து ருக்மிணி கல்யாணம் படித்து போனார், என் தம்பி கல்யாணம் ஆச்சு. அந்த ஆத்துக்கு வந்திருக்கார். நான் அதுக்கப்புறம் அவருக்கு பக்கத்தில் இருக்கணும்னு நான் திருவல்லிக்கண்ணியில் ஒரு ஆம் வந்தோடனே இங்கே வந்துட்டேன். சுவாமிகள் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு சொல்கிறார், கணபதிக்கு என் மேலே உண்மையான அன்புங்கிறதுக்கு இந்த திருவல்லிக்கண்ணியில் புது வீடு கட்டியிருக்கேன், இங்கே வாங்குவோன்னு அவன் கூப்பிடல, ஏன்னா படி ஏறுறதுக்கு நான் சிரமப்படுவேன்னு அவனுக்கு தெரியும் அப்படின்னார். எனக்கு அவ்வளோ தூரம் அவர்கிட்ட உண்மையான அன்பு இருக்கா எனக்கு தெரில, ஆனால் அவருக்கு என் மேலே அப்படி ஒரு அன்பு இருந்தது. டீச்சர் ஸ்டூடெண்ட்னா டீச்சருங்கிறவன் குட் டீச்சர் அப்படின்னா நல்லபடியாக விஷயங்களை சொல்லி கொடுக்கறது, தெளிவாக சொல்லி கொடுக்கறது, புரியும்படியாக, இது நல்ல டீச்சர். கைண்ட் டீச்சர் அப்படின்னா அதிகமாக பணம் எதிர்பார்க்காம ஏதோ ஒரு மதித்து கற்றுண்டான்னா போகிறோம் அப்படின்னு இருக்கிறது கைண்ட் டீச்சர். சுவாமிகள் வந்து குட் டீச்சர் இல்லை, ஹி வாஸ் டீச்சர் பார் எக்ஸலன்ஸ், அவ்வளோ நன்னா சொல்லி தந்தார். கைண்டுங்கிறதுக்கு பணமே வேண்டான்ட்டார், மதிப்பும் அவர் எதிர்பார்க்க மாட்டார். ஆனால் அப்படி அன்பை கூட்டினார், அப்படி அனுகிரகம் பண்ணார். எனக்கு கல்யாணம் சுந்தரகாண்டம் படி கல்யாணம் ஆகுனா கல்யாணம் ஆச்சு, பொண்ணு பிறந்தா மாதங்கின்னு பேர் வச்சார், அப்புறம் ராமாயணம் படி முழுக்க அப்படின்னு சொல்லி பிள்ளை பிறந்தான், நான் சுவாமிகள் சித்தியான பின்ன ஒரு ஜோசியத்தை போனேன். ஒரு 10 நாள் ரொம்ப மனசு பாரமாக இருந்தது. அந்த ஜோசியர், உன் ஜாதகத்தில் கல்யாணம் ரொம்ப டிலே ஆகும், பிள்ளை குழந்தை இல்லை அப்படின்லாம் சொல்கிறார். நினச்சேன் சுவாமிகளோட அனுகிரகம் என்னோடய ஜாதகத்தையே மாற்றி எழுதிட்டார் அப்படின்னு. இன்னொன்று சொன்னார் அந்த ஜோசியர், உனக்கு 2 குரு இருக்கார், அதனால் எங்கே போனாலும், நீ அமெரிக்கா போனாலும் அண்டார்டிகா போனாலும் ஆதித்ய ஹிருதயம் படிப்பேன், சுந்தரானம் படிப்பேன், சஸ்னாம் படிப்பேன்னா இது போகிறோன்னு சொல்லிட்டேன், கிளம்பி வந்துட்டேன். அப்படி ஒரு கருணை கடல். 108 நாமாவளியும் ரொம்ப அழகாக இருக்குது, தியான ஸ்லோகமும் அவ்வளோ அழகாக இருக்குது. அதோட சுவாமிகளே ராமபத்ராசிதர் அப்படின்னு ஒரு ராமபத்ராசேகான்னு ஒரு மகான் இருந்தார். அவரை குருவாக கொண்ட சிஷ்யர் ஸ்ரீராமபத்ராசித சத்குருணாம் பாதாரவிந்தம் பஜதாமராணாம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அனந்த கீர்த்தி அந்தேஜ விஷ்ணுஹோ பதமஸ்தி சத்தியம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இது வந்து ராமகர்ணாமதத்தில் வருது. இதை படிச்சுட்டே வரும்போது சுவாமி ஒரு நாளைக்கு விஜயார் மாமா கிட்ட காமிச்சார். விஜயார் மாமா ரொம்ப புத்திமான், அதை பார்த்தோன்னே ஆஹான்னு சொல்லிட்டு ஸ்ரீராமச்சந்திராசித சத்குருணாம் பாதாரவிந்தம் பஜதாம் நராணாம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அனந்த கீர்த்தி அந்தேஜ விஷ்ணுவும் பதமஸ்தி சத்தியம் அப்படின்னு சுவாமிகளுக்கு ஒரு மங்கள ஸ்லோகம் எழுதியிருக்கார். அந்த தியான ஸ்லோகம், இந்த அஷ்டோத்திரம், இந்த மங்கள ஸ்லோகங்கள் இதெல்லாம் படித்தா சுவாமிகளுடைய தியானத்தில் இருக்கலாம், அவருடைய அனுகிரகம் கிடைக்கும். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.